ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் திண்ண இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நண்ணுமன்பற்கருள் கருணை திருமுகமும் பசுங்குளவினடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, ஸ்ரீ பாகம்பிரியாளமை உடனாகிய ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானுடைய பொன்போன்ற திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கையிலாய பரம்பரை திருவாவூரே ஆதீனத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்துருளி வருகின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே இந்த இனிய காலை வேளையிலே ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவப்பிரகாச செந்தமிழ் அமுதினை சுவைக்கின்ற ஒரு திருவருள் வாஞ்சையோடு இங்கே திரளாக குழுமியிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரையும் அடியேன் திருவடி பணிந்து வணங்கிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே அன்பர் பெருமக்கள் பலருடைய சீரிய முயற்சியாலே நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் திருமணத்திலே தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த சிவப்பிரகாச சாத்திர சிந்தனையிலே இன்றைய நாளிலே நாம் கேவலாவத்தை பற்றி கூறக்கூடிய 33வது திருப்பாடல் தொடங்கி சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். 33வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் கேவலாவத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதற்கு முன்னர் தத்துவங்களின் தோற்றம் பற்றி ஆசிரியர் விளக்கி அருளினார். 36 தத்துவங்களிலே என்னென்ன தத்துவம் எந்த மாதிரி தோன்றுகிறது என்று சொன்னார். தத்துவங்களின் தோற்றத்தை தான் ஆசிரியர் சொல்லி அருளினாரே ஒழிய அந்த இடத்திலே தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அங்கே விளக்கி அருளவில்லை என்பதை நான் நினைவிற்கொள்ள வேண்டும். சிவஞான சித்தியார்கள் எப்படின்னா தத்துவத்தின் தோற்றத்தை சொல்லும் போதே உடனடியாக அதனுடைய தொழிற்பாட்டையும் சேர்த்து சொல்வார்கள். இதிலே சித்தியார்கள். ஆனால் இந்த நூலின் அமைப்பு வேறு மாதிரி இருக்கின்றது. கருத்து ஒரே கருத்து தான், அதை வழங்கும் முறையிலே அதனால்தான் இதை சார்பு நூல் என்று சொல்கின்றார்கள். இதிலே தத்துவங்களின் தோற்றத்தை எல்லாம் முதலிலே சொல்லிவிட்டு அப்புறம் உயிர்களின் மூன்றவத்தையினை சொல்ல வருகின்றார். கேவலம், சகலம், சுத்தம். அப்போ அந்த சகலாவத்தையே சொல்கின்ற இடத்திலே சகலாவத்தை என்பது என்ன? பிறவி எடுத்து நாம் வாழ்ந்து வருகின்ற நிலை. இந்த நிலையில தானே தத்துவங்கள் எல்லாம் தொழிற்படுகின்றன. ஆகவே அந்த சகலாவத்தை சொல்லக்கூடிய இடத்திலே தத்துவங்களின் தொழிற்பாடு அங்கு சொல்வதற்கு பொருத்தமாக அமைகின்றது. அந்த முறையிலே இங்கே ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் அமைத்துள்ளார்கள். முதலிலே கேவலாவத்தை சொல்கின்றார்கள். கேவலாவத்தை சொல்லும் பொழுது அங்கே ஆணவ மனத்தினுடைய அந்த ஆதிக்கம் அங்கு சொல்லப்படும் அல்லவா? அப்போ ஆணவமலம் என உண்டு ஒன்று இல்லை என்ற அந்த தடை அங்கு வாங்கப்படுகின்றது. வாங்கி அந்த தடையை முறியடித்து ஆணவமலம் என்பது இருக்கத்தான் செய்கிறது என்று நிலைநாட்டப்பெறுகின்றது. கேவலாவத்தை சொல்ற இடத்துல அந்த கருத்து நிலைநாட்டப்பெறுகிறது. அதற்கப்புறம் ஆசிரியர் சகலாவத்தை சொல்வார். அந்த சகலாவத்தை சொல்லும் போது தத்துவங்களின் தொழிற்பாட்டினை விளக்கி அருள்கின்றார். அப்புறம் சுத்தாவத்தை சொல்லி இந்த பொது அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார் ஆசிரியர் உமாவதி சிவனார் அவர்கள். இப்பொழுது இந்த கேவலாவத்தை சொல்லக்கூடிய பாடலை பார்க்கலாம். 33வது திருப்பாடல். ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றவத்தை பற்றி உற்றிடும் கேவல சகல சுத்தமென உணர்க. சுத்தமென உணர்வர் என்றும் ஒரு பாடம் உள்ளது, சுத்தமென உணர்க என்றும் பாடம் உள்ளது. ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றவத்தை பற்றி உற்றிடும் கேவல சகல சுத்தமென உணர்க. இங்கு வரும் கலாதியோடு குறி உருவம் ஒன்றும் இன்றி மலம் அன்றி ஒன்றும் இல்லை எனும் இயல்பாய் ஆங்கறிவை அறிவறிதாய் அரிகருவி அணையா. ஆதலினால் இருள் மறுவும் அலர்வெளி போல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. இதனுடைய பொருட்சிறப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படியே இந்த பாடலை வாசிக்கும் பொழுது இதில் உள்ள அந்த எதுகை நயம், மோனை நயம், அதனால கிடைக்கக்கூடிய ஓசை நயம், இதெல்லாம் நம்ம உள்ளத்தை தன்வசப்படுத்தி விடுகின்ற இந்த பாடல் வந்து நம்ம உள்ளத்தை தன்வசப்படுத்திடும். ஒவ்வொரு பாடலுமே அப்படிதான் அமைந்திருக்கின்றது. அதற்கப்புறம் அதனுடைய பொருள் வளத்தை நாம் அறிந்து கொண்டு திரும்ப பாடலை படித்தோம்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இல்லையா. தேனில் ஊற வைத்த பலாச்சுளை என்று சொல்வார்கள் இல்லையா, தித்திப்புன்னா அந்த மாதிரி இருக்கணும் சொல்வார்கள். அந்த மாதிரி தமிழ் தேனிலே ஊற வைத்த சிவஞான சுளைகளாக ஒவ்வொரு பாடலும் இருக்கின்றன. அவ்வளவு அற்புதமாக இயற்றியோடு இருக்கின்றார்கள். ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றவத்தை பற்றி உற்றிடும் கேவல சகல சுத்தம் என உணர்க. உயிர்கள் எண்ணற்றவை, அதுவே பல உயிர்கள் என்று குறிப்பிட்டார். உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு நேரிய நோக்கிலே சொல்லி அருள்கின்றார் என்று பார்க்கணும். இந்த காலத்துல ஒரு பாசிட்டிவான சிந்தனை வேணும் எதுலையும் என்று பல அறிஞர் பெருமக்களும் கூற நாம் கேட்டு வருகின்றோம். இங்க ஆசிரியர் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்களிடம் அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்கள் எண்ணற்றவை, அப்ப பல உயிர்கள்னு சொன்னதே போதுமானது. ஆனா ஓங்கி வரும் பல உயிர்கள்னு சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த ஓங்கி வருதல் தான் உயிர்களுடைய வளர்ச்சி. கேவலாவத்தை உற்றிருந்த உயிர்கள் சகலாவத்தை வந்திருக்கின்றன. சகலாவத்திலே முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்தாலும், வினைகள் செய்து தாழ்ந்த பிறவி ஆழ்ந்த பிறவி இந்த பிறகு அடைந்தாலும், முடிவில் அந்த உயிர்கள் உயரத்தான் செய்யும். படி படிமுறையிலே பக்குவப்பட்டு சுத்தாவத்தைக்கு உயர்ந்துவிடும். ஏன்னா பெருமானுடைய திருவருள் அவ்வளவு வலுவானது. உயிர்களுடைய வலிமைக்கு இங்க ஒண்ணும் இல்லை, பெருமானுடைய திருவருள் அவ்வளவு வலுவானது. எப்படிப்பட்ட உயிரையும் முடிவிலே பக்குவப்படுத்தி விடும். ஆகவே இந்த உயிர்கள் மேலும் மேலும் முன்னேறும் என்பது உறுதி என்று உத்தரவாதம் அருள்கின்றார் ஆசிரியர். அதான் ஓங்கி வரும் பல உயிர்கள், அதான் பக்குவப்பாட்டில் உயர்ந்து வரும் என்று இதற்கு பொருள் சொல்வார்கள். ஓங்கி வரும்னா அந்த பக்குவ நிலையிலே உயர்ந்து வரும் உயிர்கள். அப்படி எத்தனை உயிர்கள் இருக்கின்றன என்னை சொல்ல முடியாது, பல உயிர்கள். ஏற்கனவே உயிரை பற்றி சொன்ன பாடலிலே எண்ணறிதா என்று குறிப்பிட்டார் அல்லவா. எனவே ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றவத்தை பற்றி உற்றிடும், மூன்றவத்தைகளை சார்ந்து உற்றிடும் பொருந்திடும். அந்த மூன்றவத்தைகள் தான் என்ன என்று சொன்னால், கேவல சகல சுத்தம் என உணர்க. கேவல அவத்தை, சகலாவத்தை, சுத்தவத்தை. அவஸ்தை என்று சொல்வதை தமிழ் வழக்குக்கு ஏற்ப அவத்தைன்னு சொல்கின்றோம். ஆனா நம்ம பேச்சு வழக்குல அவஸ்தை என்றால் துன்பம் என்றே நம்ம பயன்பாட்டில் அப்படிதான் வச்சிருக்கிறோம். ஒரே அவஸ்தையாக இருக்கிறது என்றால் துன்பமாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவஸ்தை என்பது வந்து இன்பம் துன்பம் ரெண்டு அனுபவத்துக்குமே பொதுவானது. அவத்தை என்பது ஒரு அனுபவம், வேதனை. வேதனை என்ற சொல்லை சொல்லும், வேதனை என்ற சொல் துன்பம் என்ற பொருளிலே ஆடுவருகிறது. ஆனால் வேதனை என்ற சொல் அனுபவம் என்றுதான் பொருள்படும். அதுமாதிரி அவஸ்தையும் நாம துன்பம் பொருள் தான் ஆண்டு வருகின்றோம். ஆனா அவஸ்தை என்றால் இங்கு நிலை, ஒரு நிலை. கேவலாவத்தைனா கேவல நிலை, சகலாவத்தைனா சகல நிலை, சுத்தாவத்தைனா சுத்த நிலை. சரி, இந்த இதுல இப்ப கேவல நிலையை இங்கு விளக்க போகின்றார். அடுத்த அடியில இரண்டாம் அடியில கேவல நிலை தான் விளக்கப்படுகிறது. இங்கு வரும் கலாதையோடு குறி உருவம் ஒன்றும் இன்றி. இப்ப உயிர்களாகி நாம எப்படி இருக்கிறோம் என்றால், நமக்கு கலாதி தத்துவங்கள் எம்பெருமானால் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்புறம் குறி உருவம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். குறி என்பது சூக்கும தேகத்தையும், உருவம் என்பது தூள தேகத்தையும் குறிக்கும் என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்றார்கள். கலாதி தத்துவங்கள், சூக்கும தேகம், தூள தேகம் எல்லாம் இப்ப நம்மகிட்ட இருக்கு. எப்படி இருக்குது இது? நாம நம்முடைய முயற்சியால் ஈட்டிக் கொண்டதா இல்ல, பெருமானுடைய அருளாலே நாம் பெற்றிருக்கின்றோம். கலாதி தத்துவங்கள், சூக்கும தேகம், தூள தேகம். அப்ப கலாதி தத்துவங்கள் சூக்கும தேகத்தை விடவும் உயிருக்கு நெருக்கமானவை இல்லைங்களா. அதுதான் பரசரீரம்னு சொல்லுவாங்க. பரசரீரம், அதிசூக்கும சரீரம் பரசரீரம்னு சொல்லுவாங்களே, அது கலாதி. அப்புறம் குறின்னு சொன்னது சூக்ம சரீரம், உருவம்னு சொன்னது தூள சரீரம். இது எதுவுமே இருக்காது கேவல நிலையில. கலாதையோட குறி உருவம் ஒன்றும் இன்றி மலம் அப்ப வேற என்னதான் இருக்கும், மலமன்றி ஒன்றும் இல்லை என்னும் இயல்பாய். ஆணவ மனம் ஒன்றுதான் உயிரிடத்திலே இருக்கும், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய முறையிலே, ஆங்கு அறிவை அறிவறிதாய் அறிகருவி அணையா. ஆங்கு அறிவைன்னு சொல்லியிருக்க, அந்த இடத்துல அறிவுன்னா அது உயிரின் அறிவை குறிக்கவில்லை, உயிரால் அறியக்கூடிய விடயங்களை குறித்தது. ஆங்கு அறிவைன்னா ஆங்கு விடயங்களை என்று நாம் அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். விடயங்களை அறிவறிதாய், உயிரால எந்த விடயத்தையும் அறிய முடியாது. கேவல நிலையில உயிரால சுவையோ மனத்தையோ ஓசையோ பரிசத்தையோ உருவத்தையோ எந்த புலனையும் அறிய முடியாது. ஏன்னா அறியத்தக்க கருவிகள் எவையும் உயிரிடம் இல்லை. சூக்கும சரீரமோ தூள சரீரமோ இல்லை, எனவே தூள சரீரத்தில் உள்ள ஐம்பொறிகளும் இல்லை இல்லைங்களா. சூக்கும சரீரம் இல்லைன்னா அப்ப அந்த கரணங்களும் இல்லை. ஆகையினாலே கேவல நிலையிலே உயிரால் எந்த விடயத்தையும் அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே அந்த உயிரிடம் அறிகருவிகள் எவையும் பொருந்தவில்லை. அறிகருவி அணையா. ஆதலினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதுனால இந்த உயிருக்கு கலாதி தத்துவங்களோ சூக்கும உடலோ தூள உடலோ எந்த சார்புமே இல்லாமல், ஆணவ மரம் ஒன்றை தவிர வேறு எந்த சார்பும் உயிருக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றபடியினாலே, உயிருடைய இந்த நிலையை நாம எப்படி ஒரு ஓமை சொல்லி சொல்வது என்று சொன்னால், இருள் மறுவும் அலர் விழி போல் அதுவாய். அதாவது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தூங்கிக் கொண்டிருக்கல, கண்ணை விழித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். ஆனா அவருடைய கண்ணு இருளிலே இருக்கின்றது, வெளிச்சமே இல்லை, எந்த ஒரு ஒளியும் இல்லை, கதிரவன் ஒளியும் இல்லை, விளக்கொளியும் இல்லை. நல்ல திறந்து வச்சிருக்கிறாரு கண்ணை, ஆனா அந்த கண்ணு இருளுக்குள்ளதான் ஒளிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும், அது எதையாவது காணுமா, காணாது. அப்ப எப்படி இருக்கும், அந்த இருளை சார்ந்து இருளின் மயமாகவே இருக்கும், இருளை சார்ந்து இருளின் மயமாகவே இருக்கும் அந்த கண். அதான் இருள் மறுவும் அலர்விழி, அலர்விழினா விழித்த விழி, விழித்த கண்ணு, இருளை பொருந்தி இருக்கின்ற விழித்த கண் போல. அதுவாய், அதுவாய்னா அந்த இருள இருக்கிற கண்ணு எப்படி அந்த இருள் மயமாகவே இருக்கிறதோ, அதுபோல ஆணவ மலத்தை சார்ந்திருக்கின்ற உயிர் அந்த ஆணவ மலமாகவே அழுந்தி கிடக்கிறது. அதனாலதான் அதுவாய் என்று சொன்னார். அதுவாய் என்று சொன்னால் அந்த இருளை சேர்ந்த விழி எப்படி இருளாகவே விளங்குகிறதோ, அதுபோல ஆணவத்தை சார்ந்த உயிர் அந்த ஆணவமாகவே அழுந்தி கிடக்கிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழி உண்டா? உயிர் அறிவு குணமுடையது, அறிகின்ற பண்பு அதற்கு உண்டு. எப்போ அறிவு உண்டோ அப்போ செயலும் அதனிடம் இருக்க வேண்டும். ஆனா அதனுடைய அறிவு செயல் இச்சை இவையெல்லாம் அந்த ஆணவ மலத்தாலே முற்றிலும் தடைபட்டு கிடக்கின்றன. அறிவோ இச்சையோ செயலோ ஒரு சிறிதும் விளங்க முடியவில்லை. அந்த மாதிரி ஆணவ மனம் உயிரை மறைத்திருக்கின்றது. இந்த மறைப்பிலிருந்து விடுபடுவதற்கு உயிருக்கு ஏதாவது வழி உண்டா? அதாவது தானாகவே விடுபடுவதற்கு, இந்த ஆணவ மறைப்பிலிருந்து உயிரானது தானாகவே விடுபடுவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று சொன்னால், தானாகவே விடுபடுவதற்கு எந்த வழியும் இல்லை. விடுபடுவதற்கு என்ன வழின்னு சிந்திச்சு தானே செயல்படணும். சிந்திப்பதற்கு அங்க அறிவை முழுமையாக, சிந்திப்பதற்கே வழி இல்லாமல் அறிவை முழுமையாக மறைத்து விட்டது ஆணவ மலம். செயலையும் மறைத்து விட்டது, இச்சையையும் மறைத்து விட்டது இல்லீங்களா. இச்சையையும் மறைத்து விட்டதா என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா. சந்தேகமே இல்லை, அறிவின் வழிதான் இச்சை. அறிவே தடுக்கப்பட்ட பிறகு இச்சை எழுவதற்கு அங்கே வழி இல்லை. ஆகையினாலே சிவஞான சித்தியாரிலே ஒரு பாடலிலே சொல்வார் என்னவென்றால், இலகுயிர்க்கு இச்சாஞான கிரியைகளை எழுப்பும். மாயை தான் என்ன பண்ணும், உயிரினம் இச்சாஞான கிரியைகளை எழுப்பும். மாயை எழுப்பும்னா அதுக்கே இச்சாஞான கிரியை கிடையாது, அது எப்படி உயிரிடம் எழுப்பும்னு. மாயை வழியாக சுவாமி எழுப்புவார்னு அதுக்கு அர்த்தம். மாயை இலகுயிர்க்கு இச்சாஞான கிரியைகள் எழுப்பும், விலகிடும் மலம். ஆணவம் என்ன செய்யும், இவற்றை தடுக்கும் சொன்ன. இச்சாஞான கிரியை மூணையுமே சொல்லி மூணையுமே தடுக்கும்ட்டார் இல்லைங்களா. அதனால மூணையுமே ஆணவ மலம் மறைக்கிறது என்பது நமக்கு அந்த சித்தியார் பாடல் ஆதாரம். அறிவை மறைச்சிட்டது, இச்சையை மறைச்சிட்டது, செயலை மறைச்சிட்டது. அப்ப எப்படி இந்த உயிரால தன்னுடைய முயற்சியினால் மலமறைப்பிலிருந்து எப்படி விடுபட முடியும், அதுக்கு தான் ஓமையும் பொருத்தமா சொல்லிவிட்டார்களே. இருளுக்குள்ளே மாட்டிக் கிடக்கின்ற கண் தன்னுடைய முயற்சியினால் அந்த இருளின் மறைப்பில் இருந்து விடுபட முடியுமா? புற ஒளியின் உதவியின்றி இந்த கண்ணானது தன்னுடைய முயற்சியினாலே இருளிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமா? செறிந்த இருள் அப்படி ஒன்றையும் நல்ல கண்ணு, காணும் தகுதி உள்ள ஒரு குறைபாடும் இல்லாத அருமையான கண்ணு, ஆனா இருள் முழுமையாக மறைத்திருக்கிறது. அந்த இருளின் மறைப்பை ஒரு சிறிது, நிறைய நீக்க வேண்டாம், ஒரு சிறிது அந்த மறைப்பை நீக்கணும் அப்படின்னாலுமே ஒரு தீக்குச்சியாவது அங்க ஏத்தணும் இல்லைங்களா? தொடர்ந்து அந்த மறைப்பு கொஞ்சம் நீங்க இருக்கணும்னா அந்த தீக்குச்சி வச்சு ஒரு விளக்க ஏத்தணும் இல்லையா? ஒரு நொடி ரெண்டு நொடி அந்த மறைப்பு லேசா நீங்கணும்னாலும் ஒரு தீக்குச்சியை கொடுத்துறதுதான் வழிய ஒழிய கண்ணால தானாகவே என்ன செய்ய முடியாது, அந்த இருளின் வலிமையை ஒரு சிறிது கூட குறைத்துக் கொள்ள கூட முடியாது. அது மாதிரிதான் ஆணவ வள மறைப்பை உயிரானது தன்னுடைய முயற்சியினால் ஒரு சிறிதும் கூட குறைத்துக் கொள்ள முடியாது. இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. இப்போது நம்முடைய நிலை வேறு இல்லையா? நம்முடைய நிலை மட்டுமல்ல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிர்கள் ஓரறிவு விளக்கம் பெறுகின்றன, ஐந்தறிவு விளக்கம் பெற்ற விலங்குகள் பறவைகள் இருக்கின்றன, நாம ஆறறிவு விளக்கம் பெறுகின்றோம், அதில் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் நாம சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இப்படி இருந்தா நாம எப்படி இவ்வளவு நிலைக்கு உயர முடிந்தது? அந்த இடத்துலதான் எம்பெருமான் கருணை இருக்கின்றது. ஆகையினால கேவலாவத்தை நினைக்கத்தான் நமக்கு எம்பெருமானுடைய கருணையே விளங்குனர். அருள் பெறுவதற்கு என்ன வழி என்றால், அருளையே நினைந்து உருகுவது ஒன்றுதான் வழி என்று சொல்வார்கள். அருளையே நினைந்து உருகுவதற்கு என்ன வழி? அது ஒண்ணு லேஸ்பட்ட காரியம் இல்லையே. அந்த பக்குவத்தை நான் எப்படி பெறுவது? அருளையே நினைந்து உருகினால் அவன் அருளை பெறலாம். அவன் அருளை நினைந்து உருகிறதுன்னா அது பெரிய பக்குவ நிலை அல்லவா? அந்த பக்குவ நிலைக்கு நான் எப்படி உயர்வது என்று கேட்டால், திருமூலர் இதைத்தான் உபாயமாக சொல்கிறார். இந்த நிலையை நினைச்சு பாருப்பா, உனக்கு திருவருளை நினைத்து உருக்கம் வந்துருன்னார். இந்த நிலையை நினைச்சுப்பாரு. என்ன இந்த நிலை? கேவலாவத்தைங்கிற நிலை. அந்த கேவலாவத்தைன்னு நேரடியா சொல்லாம என்ன சொல்றாருன்னா, எந்த காலத்தில் எனக்கு இந்த உடம்பு வந்து பொருந்தியது, இது பொருந்துவதற்கு முன் நான் எப்படி இருந்தேன் என்று நினைத்து பார்த்தால் அவன் அருளையே பெற்றுவிடலாம் என்று சொல்லி முடித்து விடுகின்றான். நினைத்து பார்த்தாலே அவன் மேல பக்தி பெருகும், அப்போ அவன் ஓடோடி வந்து அருள் செய்து விடுவான். எக்காலத்து இவ்வுடல் வந்து எமக்கு ஆனது என்று அக்காலம் உண்ண உண்ண நினைக்க என்று அக்காலம் உண்ண அருள் பெறலாமே. திருமூலதேவனாயினார் அவ்வளவு உறுதிபட சொல்கின்றார். இந்த உடம்ப பெற்றாச்சு, இனி ஒரு உடம்புக்குள்ள போய் பிறந்து இப்படி உடம்பு விட்டு உடம்பு பிறக்கணும் என்று நினைக்க வேண்டாம் என்று திருமூலதேவனாயினார் நமக்கு பெரிய உபதேசம் செய்தார். இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தை புக்கு பிறவாமல் போம் வழி நாடுவின் சுத்தாவத்தையை நோக்கி உயரும் வழியை நாடுங்கள் என்று. ஏன்னா அந்த அனுபூதிமான்கள் அவர்கள் தான் அந்த உபதேசத்தை செய்ய முடியும். போம் வழி நாடுமின், இனி ஒரு உடம்புல போய் பிறக்காம சுத்தாவத்திற்கு முன்னேறும் வழியை நாடுங்கள் என்று சொன்னார். சுத்தாவத்திற்கு முன்னேறும் வழி எப்படி என்னது, அதையும் நீங்களே சொல்லிட்டாதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அடுத்த அடியில தான் சொல்றாரு என்னன்னா, எக்காலத்து இவ்வுடல் வந்து எமக்கு ஆனது என்று அக்காலம் உண்ண அருள் பெறலாமே. உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் எம்பெருமானுடைய கருணையானது அப்படியே நம்முடைய உள்ளத்துல ஊற்றெடுக்கும் வகையிலே, அந்த சிவபக்தியானது நம்முடைய உள்ளத்திலே அப்படியே இடைவிடாமல் தைலதாரையாக ஊற்றெடுக்கும் வகையிலே ஒரு சொல்லாட்சியை இங்கு வைத்திருக்கின்றார். அந்த சொல்லாட்சியை நம்ம சிந்திச்சு கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கெல்லாம் உய்வுண்டு என்று ஆசிரியர் பெருமகனார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதைத்தான் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எந்த இடம்னா இந்த பாடல்ல, நீங்கும் வகை இன்றி, கடைசியில சொல்றாரு பாத்தீங்களா, நீங்கும் வகையின்றி கேவலாவத்தையிலிருந்து நீங்கும் வகையின்றி உயிரானது அந்த கேவலாவத்தில் கிடந்தது. ஆனா இப்போ அதுல இருந்து நீங்க உயர்ந்திருக்கோம்னா, நீங்கும் வகையின்றி கிடந்த நாம எப்படி நாமாவே நீங்கி சகலத்துக்கு வந்திருக்க முடியும்? அப்ப அங்கதான் எம்பெருமானுடைய அருள் நமக்கு ஆதாரமா இருக்குது. நீங்கும் வகையின்றி கிடந்தோம் யா, அது எப்படி நல்லா புரியதுக்கு மேல ஓமையும் சொல்லிட்டாரு. இருளில் மாட்டிக்கொண்ட கண்ணு மாதிரி அந்த இருளின் வலிமையை கிஞ்சித்தும் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு கிடையாது. அதுபோல மலமறைப்பை ஒரு சிறிதும் தடுத்துக் கொள்ளும் ஆற்றல் இல்லாம தான் நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ அந்த மலமறைப்பு நீங்குது. சுவாமியை பத்தி சிந்திக்கிற அளவிற்கு நீங்க இருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க பெருமானுடைய திருவருள் என்பதை, இருள் மறுவும் அலர்விழி போல் அதுவாய் நீங்கும் வகையின்றி என்ற அந்த தொடரை நாம நினைத்து நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு சிவபக்தி ஊற்றெடுக்கும் என்று பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ உயிருடைய நிலை எப்படி இருந்தது? நித்த வியாபகமாய் அங்க நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. கேவல நிலையிலே உயிர் நித்த பொருளாக இருந்தது. பிறப்பு இறப்பு தான் அனித்தம். கேவல நிலையிலே இந்த பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. பிறப்பு என்றால் ஒரு தூளதேகத்தை சேர்தல், இறப்பு என்றால் அந்த தூளதேகத்தில் இருந்து விடுபடுதல். அங்கதான் தூளதேகம் சூக்கோதேகம் கூட கிடையாது. ஆகையினாலே கேவல நிலையிலே பிறப்பு இறப்பு இல்லை. ஆகையால் கேவல நிலையிலே உயிர் நித்த பொருளா இருக்கிறது. அப்ப நித்தமா இருக்கிறதுனா அது நல்ல நிலையாச்சே அப்படின்னா, அறியாமையோடு கூடி நித்தமா இருக்கிறது சிறப்பு இல்லை அல்லவா? அதனால அந்த நித்தத்தன்மை சிறப்பு இல்லை. முழுக்க அறிவு விளங்கி சிவமாகவே விளங்குகின்ற நித்த நிலை இருக்க சுத்தாவத்தை, அதுதான் சிறப்பு. அதனால கேவலாவத்தில் நித்தம்னு சொன்னாலும் அது சிறப்பு இல்லை. இன்னும் சொல்லுவார் வியாபகம்னு சொல்லுவார். அந்த வியாபகமும் சிறப்பான வியாபகம் இல்ல. ஏன்னா இப்ப நமக்கு வியாபக நிலை இல்ல. ஏன்னா உடம்புக்குள்ள நம்ம அடைபட்டு கிடக்கிறோம். எந்த இடத்துல நடக்கின்ற எதையாவது அறிந்து கொள்ளணும்னா இந்த உடம்பை அந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டி உள்ளது இல்லைங்களா? அப்ப நம்ம உடம்பு வழியாகத்தான் நம்ம அறிய முடியும். உடம்புக்கு வெளியே உள்ள உடம்பை விட்டு வெளியே போய் நம்ம அறிய முடியாது. உடம்போட தான் எங்கேயும் நம்ம போக முடியும், வர முடியும். இப்படி உடம்புக்குள்ள அடைபட்டு இருக்கிறோம். இந்த நிலை கேவல ஆவத்தையில கிடையாது. என்ன அப்படின்னா, உயிர் வியாபகமாக இருந்தது, ஆனா அதன் வியாபகம் முழுக்க ஆணவமலம் மறைத்திருந்தது. வியாபகமாக இருந்தது உண்மைதான், ஆனா வியாபகம்னு கேட்ட உடனே அது சிறந்த நிலைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன், இந்த நித்தமும் அந்த வியாபகமும் சிறப்பு இல்லை. ஆனா பிறப்பிறப்பின்றி நித்தமாகவும் உடம்போடு சேராமல் வியாபகமாகவும் இருந்தது. ஆனா அந்த வியாபகம் முழுக்க மலமறைப்பு. வியாபகமாய் அங்கன் நிற்பது அவ்விடத்திலே, அந்த ஆணவமல சார்பிலே நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. அதுதான் கேவலாவத்தை என்று நூல்கள் நிகழ்த்துகின்றன. நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்போ சொன்னாலும் சிவாகமங்கள் சொல்கின்றன. ஏன்னா இந்த செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய மூல நூல்கள் சிவாகமங்கள் தான். வேதத்துல ரொம்ப குறிப்பா சொல்லிட்டு போவாங்க இல்லையா. இத விளக்கமா சொல்லக்கூடிய மூல நூல்கள் சிவாகமங்கள் தான். அதை மறவாமல் ஆசிரியர் வந்து எப்பவும் நூல் சொல்லும் ஆகமம் சொல்லும் என்று எத்தனை இடத்துல சொல்கின்றார். மெய்கண்டாருடைய நேரடி சீடராகிய மணவாசகம் கடந்தார் அவர்கள் உண்மை விளக்கத்திலே ஒவ்வொரு செய்தி சொல்லும் போதும், அந்த எட்டு வினாக்களுக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் பதில் சொல்லும் போதும் என்று ஆகமம் கூறும் என்று சொல்வதை நாம் அங்கே நினைச்சு பார்க்க வேண்டும். ஆகவே நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே என்று சொல்லி முடித்தார். ஆக இனி அடுத்த பாடலே ஐக்கியவாத சைவர்கள் என்று சொல்லக்கூடிய வீர சைவர்கள் அவர்கள் எந்த வகையிலே சித்தாந்த சைவத்திலிருந்து வேறுபடுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் இரண்டு மலங்களே உள்ளன என்று சொல்வார்கள். கண்மம் மாயை. ஆணவம் என்ற ஒரு மலம் அது தேவையில்லை. உண்மையில அது கிடையாது. இந்த சைவ சித்தாந்தத்தில் தான் அப்படி ஆணவ மலம் ஒன்று உண்டு, அதுதான் மூல மலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் கண்மம் மாயை என்று இரண்டு மலங்கள் தான் உள்ளன என்பது ஐக்கியவாத சைவத்தினுடைய கொள்கை. ஐக்கியவாத சைவம் தான் இக்காலத்திலே வீர சைவம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இதுக்கு இந்த கருத்து புதுசா இருக்க, அவங்க சொல்லுவதையும் தான் கேட்போமே. அப்படியே அவர்களுடைய கருத்தை சொல்ல அனுமதித்து விட்டார் ஆசிரியர். அதுக்கு ஒரு பாடலையே வைத்து விட்டார். இந்த பாடலை படிச்சா சித்தாந்த சாஸ்திரத்துல இப்படி ஒரு பாடலா? ஐயா சிவபிரகாசத்துல ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலை பாருங்க. கண்மம் மாயை என்று இரண்டு மலங்கள் தான் உள்ளன, ஆணவமலம் என்பது கிடையாதுன்னு பாருங்க, சிவபிரகாசத்திலே சொல்லுது பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனா கடைசியில முடிக்கும் போது பார்க்கணும் நாம இல்லையா. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்பா இது எப்படி பொருந்தும் அப்படின்னு முடிப்பார். கடைசியில முடிச்சு ஏன் பொருந்தாதுன்னு அப்ப அவர்கள் கேட்பார்கள். ஏன் பொருந்தாதுன்னு அடுத்த பாடல விளக்கம் தருகின்றார். அடுத்த ரெண்டு பாடல்கள் இப்போ மாபாடியத்துல, சிவஞான மாபாடியத்துல அவையடக்கத்துல பிற சமயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து மாபாடி ஆசிரியர் மாதவ சிவஞான சுவாமிகள் வழங்கி அருளியுள்ளார்கள். அதுல ஐக்கியவாத சைவம் இது புறச்சமயத்திலவர் தான் அகச்சமயத்திலவர் தான் கேட்டால், அகப்புறச்சமயம் அகப்புறச்சம் ஏன்னா சைவம்னு வந்துட்டது அப்போ அகம். ஆனா சைவம்னு வந்தாலும் சிவாகமத்துக்கு பொருந்தாத சில கருத்துக்களையும் வைத்திருப்பதனாலே அதனால புறம் ரெண்டுமே சேர்ந்திருக்கு, அகமும் புறமும். அதனால அகப்புறச்சமயம்ங்கிற பட்டியல்ல இந்த ஐக்கியவாத சைவத்தை வைத்திருக்கிறோம். அகப்புற சமயங்களுள் ஒன்று. அப்போ அந்த ஐக்கியவாத சைவத்தை பத்தி மாபாடியத்துல சுவாமிகள் சொல்லக்கூடிய இடத்துல இந்த சிவபிரகாச பாடலை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த பாடல் அவருடைய கருத்தை தெளிவாக சொல்கிறது. ஆகவே இந்த பாடலை அவர்கள் எடுத்தாண்டு உள்ளார்கள். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாட்டை படிக்கும் போதே பொருள் விளங்கும், அவ்வளவு இனிதாக இருக்கின்றது. இன்மை மலம் மாஜை கண்மம் என்று இரண்டே. இறைதான் இலங்கும் பல உயிர்களும் முன் புரிந்த இருவினையின் தன்மைகளால் எவர்களுக்கும் தனுகரணபுவனம் தந்திடும். இங்கு இதனாலே இருபயனும் சார்ந்து கண்மமெல்லாம் நேராக நேராதல் மறுவ கடவுள் அருளால் எவையும் கழித்திடுவன். அதனால் பின் மலமானவை அணுகா பெருகொழி முன்புலதே பெற்றிடும், பெருகொழி முன்புலதே பெற்றிடும் என்று இத்திரம் என் பேசுமாறே. இன்மை மலம், மலம் என்று மட்டும் சொன்னால் அது ஆணவ மலத்தை குறிக்கும். மலம் அப்படின்னு மட்டும் சொன்னால் அது எந்த மலத்தை குறிக்கும்? ஆணவ மலத்தை குறிக்கும். இன்மை மலம்ங்கிறாங்க. ஆணவ மலம் என்று ஒரு மலம் இல்லை. ஐக்கியவாத செய்வர் கருத்து, நம்ம கருத்துன்னு வச்சிடக்கூடாது. ஐக்கியவாத செய்வர் கருத்து, இன்மை மலம் சரி, ஆணவ மலம் இல்லை. அப்ப எந்த மலங்கள் தான் இருக்கின்றன? மாயை கண்மம் என்று இரண்டே. மாயை கண்மம் என்று இரண்டு மலங்கள் தான் இருக்கின்றன. இறைதான் இலங்கும் பல உயிர்களும் முன் புரிந்த இருவினையின் தன்மைகளால் இறைவன் இருக்கின்றாரே, இறைவன் சிவபெருமான் உயிர்கள் புரிந்த இருவினையின் தன்மைகளுக்கு ஏற்ப என்ன செய்கின்றார்? எவர்களுக்கும் தனுகரண புவனம் தந்திடும். உயிர் செய்த வினைக்கு ஏற்ப மாயையில் இருந்து தனுகரண புவனங்கள் எல்லாம் படைச்சு அந்த உயிர்களுக்கு சுவாமி கொடுத்திருக்கின்றார். இதுக்கு ஆணவமலம்னு ஒண்ணு எதுக்கு சொல்றீங்க என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதனாலே இருவயனும் சார்ந்து கண்மமெல்லாம் நேராக நேராதல் மறுவ. அப்படி வினைக்கு ஏற்ப உடல் உலகத்தெல்லாம் இந்த உயிர்கள் பெறுகின்றன அல்லவா. இந்த உடலை கொண்டு உலகத்தில் வாழ்ந்து பல வினைகளை செய்து வினைப்பலன்களை அனுபவித்து நல்வினை செய்தா இன்பம் கிடைக்குது, தீவினை செய்தா துன்பம் தான் கிடைக்கும் என்று அதெல்லாம் நல்ல அனுபவத்துல உணர்ந்து இல்லையா, அதுக்கப்புறம் நல்வினையும் செய்தாலும் நமக்கு வந்து பிறப்பு இறப்பு என்பது தொடரத்தான் செய்கிறது, அதனால சிவபுண்ணியம் தான் செய்யணும் அப்படின்னு பக்குவம் வந்து சிவபுண்ணியம் செஞ்ச பிறகு இருவினையும் ஒத்து போயிருது. தராசுல வைக்கப்பட்ட பொருளும் எடைக்கல்லும் அப்படி ஒத்து விளங்க மாதிரி இருவினைகளும் ஒத்து விளங்குகின்றன. அவர்களுடைய கருத்து அப்படி நேராதல் நேராக மறுவ அப்படி இருவினை ஒப்பு வந்தவுடனே கடவுள் அருளால் எவையும் கழித்திடுவன். அப்ப சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்து சிவாய் அந்த மாயா மலம் கண்ம மலம் ரெண்டு மலத்தையும் போக்கிருதான். சில செய்திகள் நமக்கு உடன்பாடான செய்திகள் தான். இருவினைப்பு வந்தா சுவாமி குருவா எழுந்தருள்வார் நாமனு சொல்லக்கூடியதுதான். ஆனா ஆணவ மலம் என்று ஒன்று இல்லைன்னு சொல்கிறார்கள், அது பெரிய வேறுபாடு. சுவாமி குருவா எழுந்தருளி வந்து அந்த இருவினை ஒப்பு வந்த ஆன்மாவிடம் கண்ம மலம் மாயா மலம் ரெண்டு மலத்தையும் இல்லாமல் போக்கிறார். அதனால் பின் மலமானவை அணுகா. சுவாமியே வந்து கண்ம மாயைகளை போக்கிட்டதுனால அப்புறம் என்ன செய்யாது? அந்த உயிர்களிடம் கண்ம மாயைகள் பொருந்தாது, பொருந்த மாட்டான். பெருகோழி முன்புலதையே பெற்றிடும். அந்த ஆன்மா தன்னிடம் உள்ள அந்த பேரறிவு, ஏற்கனவே தன்னிடம் உள்ள பேரறிவை அந்த ஆன்மா பெற்றிடும். இதுவும் நம்ம ஒத்துக்க முடியாது. ஏற்கனவே ஆன்மா பேரறிவோடு இருந்தது, அந்த பேரறிவை மறுபடி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்கிறார்கள். என்று இத்திரம் என் பேசுமாறே, என்று இப்படி பேசுகிறாயே, இது என்ன பேச்சு அப்படின்னு முடிக்கிறார். அவருடைய கருத்தை அப்படியே கொடுத்து இந்த மாதிரி சொல்கின்றீர்களே, இது முறையாகுமா என்று முடிக்கின்றார். ஏன் முறையாகாது அப்படின்னா, ஒவ்வொரு தடையா எழுப்புகின்றார்கள் பாருங்க. ஒரு தடைக்கும் அவர்கள் விடை கூற முடியாது, ஆனா அடுத்தடுத்து தடை எழுப்புகின்றார்கள். அடுத்த பாடல் இருக்கிறது, அடுத்த பாடலும் அதுக்கு அடுத்த பாடலும் அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய ஆணவ மலம் இல்லை என்று சொன்னால் எந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும் அப்படின்னு அருமையாக எடுத்து சொல்லக்கூடிய பாடல்கள். தர்க்க சுவை மேலோங்கி விளங்கக்கூடிய பாடல்கள். பழைய உரைகளிலே தத்துவத்துறைக்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய அந்த பேருரையாகிய மாபாடியம், சிற்றுரை, சித்தியார் உரை, இவையெல்லாம் பொன்போல போற்றப்படுகின்றன. இலக்கணத்துறையிலே சேனாவரையருடைய உரை, இலக்கிய துறையிலே பரிமேலர்களோட உரை, இந்த மாதிரி இவருடைய உரைகள் ரொம்ப முதன்மையாக வைத்து போற்றப்படுகின்றன. காரணம், இலக்கிய இலக்கண சுவை பல உரைகளிலும் உள்ளன. ஆனா அது போக அந்த தர்க்க சுவை, அந்த அளவை நெறியோடு இசைந்து செல்லக்கூடிய ஒரு நடை இருக்கிறதே, அது இந்த மூன்று உரையாசிரியர்களிடத்திலும் மிகச்சிறப்பாக உள்ளதனால்தான் மாதவ சிவஞான சுவாமிகள், சேனாவரையர், பரிமேலழகர் இவருடைய உரைகள் எல்லாம் அவ்வளவு பொன்போல போற்றப்படுகின்றன. காரணம் அதுதான், இங்கு அந்த தர்க்க சுவைய அவர்கள் உரையில் வைத்து தந்தது போல இங்கு மணிமணியான பாடல்களில் வைத்து வழங்குகின்றார் நம்ம உமாதி சிவம். என்ன சொல்றாரு பாருங்க, அது பாருங்க, உந்த ஒரு நூலா எழுதியுள்ளார்கள் உமாதி சிவம். திருவருட்பயன் போற்றிப்பவருடைய ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு நடை, அதுல குரல் வெண்பாவா எழுதியிருப்பார் திருவருட்பயன்ல. போற்றிப்பவருடைய நெஞ்சு விடுவது ஒரே பாடலா நீண்ட பாடலா போகும். இதுல என்சீர் விருத்தமா எப்படி வருது? எந்த ஒரு பாடல் எந்த ஒரு கவிதை நடையையும் தனக்கு ஏற்ற முறையிலே பயன்படுத்தி சுவைபட நேர்த்தியாக வழங்கக்கூடிய ஒரு பேரெல்லாம் திருவருடைய அந்த ஒரு மேலான திருவருட்சார்பு இல்லாமல் விளைவது. அருமையா சொல்ற